சொதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு உலக மக்களாட்சி தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் மக்களாட்சியின் மகத்துவம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். முனைவர் பி சக்திவேல் பேராசிரியர் அரசியல் அறிவியல் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் 15 நாள் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு அருமையான ஒரு தினம், அதாவது சர்வதேச மக்களாட்சி தினம் என்று சொல்வார்கள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி என்று. இந்தியா போன்று மக்களாட்சி பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. இது தொடர்பாக நல்ல கருத்துக்கள் தகவல்களை தருவதற்காக தங்களுடன் இணைப்பில் காத்து கொண்டிருக்கிறேன் சார்.
நம் கதைகளிலும் பல தகவல்களாக கேட்டறிந்தும் நம் நேரடியாக பல விஷயங்களை தெரிந்து கொண்ட ஒரு ஆட்சியாக மன்னர் காலத்து ஆட்சிகள்லாம் இருந்துச்சு. அதை கடந்து பல்வேறு மாற்றங்கள் உருவாகி இப்போ வந்து மக்களாட்சி அப்படிங்கிற வகையில் வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த வகையில் வந்து இப்போ சர்வதேச மக்களாட்சி அப்படிங்கிற வகையில் இதோட சிறப்பை பற்றி சொல்லலாமே சார்.
நிச்சயம் சார். இது முதல் முதலாக ஐநா சபையினுடைய ஒரு பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தில் 2007 சார் முதல் முதலாக இவ்வாறு ஆண்டு தோறும் செப்டம்பர் 15 நாள் என்ப சர்வதேச மக்களாட்சி தினமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஸோ முதல் முதலாக 2008 செப்டம்பர் 15 நாள் இன்று இந்த சென்ஸ் அன்னைக்கு செப்டம்பர் 15 இந்த சர்வதேச மக்களாட்சி தினத்தை முதல் முதலாக கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக உலகம் முழுவதும், இது வந்து குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் கிடையாது சார், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாட்சி பின்பற்றக்கூடிய 190 மேற்பட்ட நாடுகளில் இந்த தினமானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் போட்டிகள் நடத்தப்படுகின்றது, கருத்தரங்கள் நடத்தப்படுகின்றது. இது சம்பந்தமாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றது சார். எதுக்காக இந்த ஒரு தினம் கொண்டாடப்படுது அப்படின்றத நம்ம நிச்சயம் தெரிந்துக்கணும். என்னன்னா சார், இந்த மக்களாட்சியினுடைய மகத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அறிமுக உரையில் அருமையா சொன்னீங்க, நீங்க ஆரம்ப காலத்துல வந்து மக்களாட்சி பின்பற்றவில்லை இந்த உலகத்தில், முடியாட்சி அல்லது மன்னராட்சி என்று ஒரு ஆட்சி முறை தான் இந்த உலகம் முழுவதும் பின்பற்று வந்தது. அதற்கு பிறகு அந்த அரசியல் பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு காலகட்டத்தில் தான் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் அரசியலில் அவர்களுடைய குரல் எதிரொலிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது, அதுதான் மக்களாட்சி. ஸோ இது தொடர்பான நல்ல விஷயங்கள் பொது கருத்துக்கள் பொது வெளியில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது சார், முன்பு எப்பொழுது காட்டிலும் இன்று மக்களாட்சியினுடைய தேவை ரொம்ப அதிகமாயிருக்கு. நிறைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் உலகம் முழுவதும், இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் என்று பாரபட்சம் இல்லாமல் எல்லா நாடுகளிலுமே இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இந்த மக்களாட்சியை மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். முன்பு எப்பொழுதும் இல்லாமல் மக்களாட்சி என்பது நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் சார் இந்த தினம் கொண்டாடப்படுது. இதில் வந்து மிக முக்கியமாக என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சார், ஐநா சபையில் ஒன்று வந்து எல்லோருக்கும் நீதி என்பது கிடைக்க வேண்டும், அதுக்கு அடுத்ததாக அமைதி, உலகம் முழுவதும் அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும், எல்லாத்துக்கும் மேலாக மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதர் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமூக பொருளாதார வளர்ச்சிகளை நாடுகள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுது சார். இது எல்லாத்தோட ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா சார், இந்த மக்களாட்சிக்குன்னு ஒரு சில சிறப்பான அம்சங்கள் இருக்கு. அதாவது குடிமக்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவது, தங்களுடைய தேவைகள் குறிப்பாக அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார தேவைகளை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கும், அந்த கலாச்சாரம் பொருளாதார சமூக விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் பங்கேற்பதற்காக தான் சார் இந்த உலக மக்களாட்சி தினம் ஆனது கொண்டாடப்படுது. இப்ப இதுல வந்து என்ன பண்றாங்க சார், உலகம் முழுவதும் ஒரு 4 விஷயத்தை முக்கியமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து சட்டத்தின் ஆட்சி சார், ஆங்கிலத்துல ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கருத்துக்களை வெளிப்படுத்துவது, சுதந்திரமாக வெளிப்படுத்துவது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மனிதர்களை மனிதனாக பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலை சார், ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுவாங்க, மனிதர்களை மனிதனாக வந்து பாவிப்பது. அதுக்கு அடுத்தது குடிமக்களை அரசாங்கத்தினுடைய முடிவுகளில் அவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும். இந்த ஒரு நாலு விஷயத்திற்காக தான் இந்த சர்வதேச மக்களாட்சி தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றது சார்.
இப்போ இந்த மக்களாட்சி அப்படிங்கிற வகையில அதோட பொருள், அதே நேரத்துல அதோட சிறப்பம்சங்கள், முக்கியத்துவம் அப்படிங்கிற வகையில எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் தகவலா கொடுக்கலாம்
சார்? நிச்சயம் சார், நம்ம இது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். இது வந்து நீங்க என்னுடைய பண்பலை நேர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியல் அறிவியல் பாடம் சம்பந்தப்பட்டது என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் சுவாசிக்கக்கூடியது நம்மளுடைய மக்களாட்சியினுடைய பலன். அந்த மக்களாட்சியினுடைய சிறப்பை நாம் இன்றைக்கு நம்ம சுவாசித்து அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இந்தியா தான் சார் ஒரு சிறப்பான ஒரு உதாரணமான நாடு உலகத்திற்கு. இந்த மாதிரி 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல், சமூக பொருளாதார பிரச்சனைகளோ அல்லது மற்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய வகையில் இராணுவ புரட்சிகளோ அல்லது கலகங்களோ ஏற்படாமல் இந்தியாவில் இன்று வரை இந்த மக்களாட்சியானது சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ நாம ஒரு உதாரணமா இருக்க சார், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இப்போ இந்த மக்களாட்சி அப்படின்னும் போது ஒரு அருமையான ஒரு டெஃபினிஷன் என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு தெரியும், ஏன்னா கண்டிப்பாக அவங்க புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு அருமையான டெஃபினிஷன் சொல்லுவார் சார். அதாவது டெமோக்ரஸி அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அரசாங்கம் என்பது மக்களுக்காக மக்களால் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப முழுக்க முழுக்க சார் என்ன அப்படின்னா, இந்த மக்களாட்சின்றது அந்த வார்த்தையிலே பொருள் இருக்கின்றது, இது மக்களுடைய ஆட்சி. அதுதான் இந்த கிரேக்க மொழியிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தது. இது வந்து மக்களுடைய ஆட்சி, மக்களுக்காக மக்கள் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். நம்ம நேரடியாக சட்டமன்றத்துக்கோ நேரடியாக நாம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நம் பிரதிநிதிகள் மூலமாக நம்மளை நாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சார் மக்களாட்சி. இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா, மக்களாட்சி பொறுத்தவரை யாரு மிக முக்கியம் என்றால் பொதுமக்கள், வெகுஜன மக்கள் தான் மிக முக்கியமானவர்கள். ஏனென்றால் அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் என்றால் இந்த பொதுமக்களிடமிருந்து தான் பெறுகின்றார்கள். அப்போ பொதுமக்களுக்கு இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதிலும் இந்த நாடு சிறப்பாக செயல்படுவதிலும் மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது சார், அரசியல் முடிவுகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மக்களாட்சி. நான் ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியர், என்னுடைய பார்வையில் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு அரசாங்கம் எந்த வகையான அரசாங்கம் என்று கேட்டீர்கள் என்றால் மக்களாட்சி தான் மிகச்சிறந்த அரசாங்கம் என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த மக்களாட்சியில் தான் மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு மரியாதை உண்டு. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் வருகின்றது. தேர்தலில் ஒரு அரசாங்கத்திடம் அதிகாரத்தை கொடுப்பதும் அல்லது அதிகாரத்தை மாற்றுவதும் யாரோட கையில் இருக்கின்றது என்றால் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் உள்ளது சார். அடுத்ததாக இந்த மக்களாட்சியினுடைய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கள் பிரதிநிதிகள் மூலமாக ஆட்சி செய்வதுதான் சார் மக்களாட்சி என்று சொல்வார்கள். இப்ப இதுல வந்து நம்ம ஒரு 5 முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் சார். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இந்த அதிகாரம் என்பது அரசாங்கத்திடம் மக்கள் தான் கொடுக்கின்றார்கள். ஏதோ நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் பெறுகின்றோம் கிடையாது, அரசாங்கத்தை உருவாக்குவது மட்டும் கிடையாது, அரசாங்கம் யாருக்கு பொறுப்பானவர்கள் என்றால் பொதுமக்களுக்கு. இது வந்து முக்கியமானது சார். ரெண்டாவது வந்து நீங்க மக்களாட்சியினுடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயமான வெளிப்படையான தேர்தல். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 17 முறை நம்மளுடைய நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தல் நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வாக்காளருக்கு, அதாவது ஒரே ஒரு வாக்காளருக்கும் நாம் வந்து வாக்குச்சாவடி ஏற்படுத்தி இருக்கிறோம். 4 வாக்காளர்களுக்கும், நான் சொல்றது சென்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், 4 வாக்காளருக்கும் நாம் ஒரு வாக்குச்சாவடியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதாவது பொதுமக்கள் நடக்க முடியாத பாதைகள் இல்லாத இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் மூலமாக இந்த மின்னணு சாதனங்கள் அல்லது தேர்தல் நடத்துவது தொடர்பான பொருட்களை கொண்டு தேர்தல் நடத்தி அந்த ரிசல்ட் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சார். ஸோ மக்களாட்சியினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் அப்படின்றது. மூணாவதாக வந்து எல்லோரும் சட்டத்திற்கு முன்பு சமம் என்பது தான் சார் அந்த மக்களாட்சியினுடைய சிறப்பு. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்வாங்க. யாருமே வந்து சட்டத்துக்கு மேலேயும் கிடையாது, சட்டத்துக்கு கீழேயும் கிடையாது, எல்லோரும் சமம் என்பது தான் சார் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மக்களாட்சியை சொல்லணும் அப்படின்னா, பொதுமக்களுடைய சுதந்திரமானது பாதுகாக்கப்படுகின்றது. உங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்பது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளான சமத்துவம், சுதந்திரம், மத சுதந்திரம், இதெல்லாமே பாதுகாக்கப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக அரசாங்கம் பொதுமக்களிடம் அதிகாரத்தை பெற்றாலும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, அந்த அதிகாரத்தை மீறக்கூடாது என்பதற்காக இங்கே வந்து சார் நம்மளுடைய பார்லமெண்ட்டு தனியாக இருக்குது, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தனியா இருக்காங்க, அதே மாதிரி நம்மளுடைய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இருக்கு. ஏதேனும் ஒரு அமைப்பு தவறு செய்தால் இன்னொரு அமைப்பு அதை கண்காணிக்கக்கூடிய வகையில் தான் சார் நம்ம இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் அமைப்பு இருக்கின்றது. இப்போ உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் சார், அது பொருள் எல்லாம் ஓகே, இந்த டெமோக்ரஸியை நம்ம ஃபாலோ பண்றதுனுடைய பெனிஃபிட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மக்களுக்கு அதிகாரம் கொடுத்ததை தாண்டி மக்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவது நம்மளோட மக்களாட்சி. இது வந்து நீங்க ஒரு மன்னராட்சியிலோ அல்லது முடியாட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அரசாங்கம் என்பது பொதுமக்களுடைய நலனுக்காக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய மக்களாட்சியில் இந்த அரசாங்கமானது யாரால தேர்ந்தெடுக்கப்படுகின்றதுன்னா நம்மால். இப்போ நிச்சயமாக இந்த அரசு என்பது, அரசாங்கம் என்பது நம்மளுடைய நலனுக்காக, நம்மளுடைய எதிர்காலத்திற்காக தான் சார் இருக்கு. இன்னொன்று, முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கு பொறுப்பு சார். நீங்கள் அதான் நீங்கள் பார்லமெண்ட்ல நடக்கக்கூடிய டிபேட்டு, பார்லமெண்ட்டோட செஷன்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த அவையில் உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பிரைம் மினிஸ்டரும் சரி அல்லது அமைச்சர்களும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குண்டு சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார், இங்கே வந்து ஈக்குவாலிட்டி சார், சட்டத்திற்கு முன்பு எல்லோரும் சமம் என்பது தான் இந்த மக்களாட்சியினுடைய சிறப்பு அம்சம் சார். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் மக்களாட்சியில் தெரிஞ்சுக்கணும், நமக்கு அரசாங்கத்தில் பங்கு உண்டு, அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில் பங்கேற்பது சார். ஸோ இதுதான் சார் இதனுடைய பொருள், இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்று நம்ம பார்க்கலாம் சார். நம்ம
சார் இப்போ மக்களாட்சி அப்படிங்கிற வகையில பல விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லிங்க. இப்போ மக்களாட்சி அப்படிங்கிற வகையில அதோட மகத்துவம் அப்படின்னா என்ன
சார்? இது ஒன்னு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சார், இது நமக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் சார், இது மறந்தே விடக்கூடாது. நமக்காக உருவாக்கப்பட்டது நம்மளுடைய அரசாங்கம். நிச்சயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் கட்டுப்பட்டுள்ளது, அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு சார். இதே நீங்க வந்து ஒரு மிலிட்டரியோ அல்லது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியில வந்து நாடுகளோட பேரை குறிப்பிட்ட நாடுகளில் சர்வாதிகார ஆட்சி இருக்கு, மிலிட்டரி ஆட்சி, அதை வந்து மக்கள் கேள்வியே கேட்க முடியாது. கேள்வி கேட்டோம் என்றால் அடுத்த நிமிடமே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஆனால் இங்கதான் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, பத்திரிகை வாயிலாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக, ஏன் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் மூலமாக கேள்விகள் கேட்கப்படுகின்றது, அந்த கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பதில் சொல்றாங்க சார். இது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தது முன்னாடி ஒன்று சார், நான் சொன்ன மாதிரி இந்த மக்களாட்சியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, மக்கள் தாங்களாகவே முன் வந்து அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் பங்கேற்பது. இப்போ உதாரணமாக நமக்கு தெரியும், ஜனவரி 26, மே 1, அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த மாதிரி வருடத்திற்கு 4 நாட்கள் நிச்சயமாக கிராம சபையினுடைய கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது. இப்போ இந்த கிராம சபையில் நாம் பங்கேற்பது, இந்த கிராம சபையில் நாம் கேள்விகள் எழுப்பது அல்லது கிராம சபையில் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது தீர்மானங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சார். இதுதான் ஒரு சிறப்பு நம்மளுடைய மக்களாட்சி. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது என்னென்ன சார், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், சமூக பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே இங்கு ஒரு ஒரு உரிய விவாதத்தின் மூலமாக, கலந்து ஆலோசிப்பதன் மூலமாக தீர்வுகள் எட்டப்படுகின்றது. அதோட இந்த மக்களாட்சியினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய வகையில் பாராளுமன்றமாகவோ அல்லது நீங்கள் பிரைம் மினிஸ்டரோ யாரேனும் செயல்பட்டாலோ அல்லது சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கொண்டு வரும்போது நிச்சயமாக நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்குகள் தொடுக்கப்படும். நீதிமன்றம் தானாக முன்வந்து கூட பல வழக்குகள் எடுத்துள்ளது. அதாவது என்னன்னா, சுருக்கமாக சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் சட்டங்கள் இயற்றப்படுகின்றதா இல்லை சட்டங்கள் மீறப்படுகின்றதா, இது பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தது இன்னொரு மகத்துவம்னா சார், இந்தியா அப்படின்றது வந்து பல்வேறு இன மக்கள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடை, நம்மளுடைய மத பழக்க வழக்கங்கள், நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சார். இந்த அனைத்து வித்தியாசங்களையும் உள்ளடக்கி யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய வேற்றுமையிலும் ஒற்றுமை காணக்கூடியது நம்மளுடைய மக்களாட்சி சார். நான் முன்பே சொன்ன மாதிரி என்னன்னா, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஆர்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது பிரைம் மினிஸ்டர், எக்ஸிக்யூட்டிவ் அல்லது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ, தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்காக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரண்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, எல்லாத்துக்குமே அந்த மக்களாட்சியினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா, எங்கு மக்களாட்சி பின்பற்றிக்கிறதோ அந்த நாட்டில்தான் சமூக பொருளாதார அறிவியல் வளர்ச்சிகள் இருக்கும். இப்போ இந்தியா என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஏன்னா ஒரு ரெக்கார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் நம்ம இந்தியாவில் இருக்குது சார். அரசியல் மட்டும் கிடையாது, பொது வாழ்க்கையில் மட்டும் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லா விதத்திலையுமே நாம் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோம் சார். அதுக்கு இந்த அமைப்பு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. இந்த ஒரு காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பானது ஒரு சர்வதேச அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளில் மிலிட்ரியோ அல்லது இராணுவ ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ப்ராக்ரெஸும் டெவலப்மெண்ட்ஸும் இருக்காது சார். ஸோ அந்த ப்ராக்ரெஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய மக்களாட்சி ஒரு துணையாக இருக்குன்ற சார். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம் மக்களாட்சியினுடைய மகத்துவம்னு சார்.
சார், இப்போ இந்த மக்களாட்சிங்கிற வகையில் இது சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுக்கான வகையில் என்ன விதமான சிறப்பு அம்சங்கள் வந்து இருக்கு?
நிச்சயம் சார், சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா சார், ஒன்று வந்து முதல்ல நமக்கு இந்த அமைப்பு மேலே ஒரு நம்பிக்கை வரணும் சார். அது இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரையும் 2024 வரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் பெரிய அளவில் வந்து எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அதே மாதிரி நான் முதலே கூறின மாதிரி ஒரு இராணுவ புரட்சியோ இராணுவ ஆட்சியோ அல்லது மக்களுக்கிடையே மிகப்பெரிய வந்து ஒரு வேறுபாடுகளால் உள்ள பிரச்சனைகளும் ஏற்பட்டது கிடையாது. நம்ம இந்தியா அப்படின்றது வந்து நான் முதலே சொன்ன 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு சார். இது ஒரு ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருவர் தேர்தல் நடத்தப்படுகின்றது. இந்த தேர்தல் நடந்து முடிந்தவுடன் ஆட்சி மாற்றமோ அல்லது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து அதிகாரம் என்பது கொடுக்கப்படுகின்றது. நான் பார்த்துருக்கேன் சார், பல நாடுகளில் தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதிகாரம் என்பது மற்றவங்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு சார். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது சார். இது ஒரு அடுத்த ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு பல அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க சார். தயவுசெய்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாருங்கள், அதில் வந்து அடிப்படை உரிமைகள் இருக்குது. நம்ம பொதுமக்களுக்கு அவ்வளவு அதிகாரங்கள், அவ்வளவு உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ உதாரணமாக வந்து Article 20, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய Article 20, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய Article 21, ரெண்டு மிக முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார். இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு காலகட்டத்திலுமே இந்த ரெண்டு அடிப்படை உரிமைகள் நீக்கப்பட முடியாது சார். உதாரணமாக வந்து ஒரு எமர்ஜென்சியோ அல்லது Article 352 சொல்லக்கூடிய தேசிய அவசர நிலை கொண்டு வந்தாலோ அல்லது மாநில அளவில் அவசர நிலை கொண்டு வந்தாலும் இந்த ரெண்டு ஆர்டிக்கிளை வந்து நம்மளால் தொடவே முடியாது சார். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறான காரணத்திற்கு நாம் ஒருத்தரை கைது செய்யக்கூடாது, அவர் குற்றம் செய்தார் என்று நிரூபித்தால்தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணுன்றது ஒரு சட்டம் சொல்லுது Article 20. Article 21 என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன், என்னுடைய பண்பலை நேர்கள் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்க, நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்துல நம்ம B.R. அம்பேத்கர் சார் சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் ரொம்ப மிக முக்கியமானது. இப்ப இந்த Article 21 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது தனி மனிதனுடைய சுதந்திரம். இது வந்து ஒரு வாழும் சுதந்திரம். இப்ப உதாரணமா கல்வி, நம்மளுடைய சுகாதாரம், நம்மளுடைய தனி உரிமை சொல்லக்கூடிய பிரைவசி சார், இதெல்லாமே இது உள்ளதா சார் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களாட்சியில நாம் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு சார். அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்கள், நீங்க நாம் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், மற்ற நாட்டுல தேர்தல் நடத்துவது ரொம்ப ரொம்ப எளிமை. ஏன்னா அந்த நாடு என்பது ரொம்ப சின்ன நிலப்பரப்பாக இருக்கும், அல்லது பொதுமக்கள் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருப்பாங்க, அல்லது ஒரே மதம் ஒரே இனம் மக்கள் தான் இருப்பாங்க, பெரிய அளவில் வித்தியாசங்கள் இருக்காது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்மு காஷ்மீர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கப்புறம் மத்திய இந்தியா, நம்மளுடைய தென்னிந்தியா, ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஸோ மலையிலையும் கிராமங்கள் இருக்கின்றது, தரையிலையும் கிராமங்கள் இருக்கின்றது. சரி, இங்கெல்லாம் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியாயமாக நடத்துகிறதே ஒரு பெரிய விஷயம். இது எல்லாத்துக்குமே நான் வகுப்புல அடிக்கடி என்னோட மாணவர்கிட்ட சொல்லுவேன் என்னன்னா, 61வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக இந்தியாவில் வாக்கு செலுத்தக்கூடிய வயதானது 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டது சார். இது ஒரு பெரிய ஒரு சாதனை, நம்மளுடைய மக்களாட்சியினுடைய மகிமை. நம்ம மேலை நாடுகள்ல கூட இந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து வாக்கு செலுத்தக்கூடிய வயதானது குறைக்கல சார். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 21 வயது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 1950 ஆண்டு 21 வயது பூர்த்தி அடைந்தால் தேர்தலில் வாக்கு செலுத்தலாம். ஆனால் இன்றைக்கு 61வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலமாக இந்த 21 வயது என்பது 18 வயதாக குறைக்கப்பட்டது. இது ஒரு சிறப்பான விஷயம் நம்மளுடைய டெமோக்ரஸியில். அதுக்கு அடுத்தது சார், அரசாங்கம் நிச்சயமாக பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். பொதுமக்கள் நீங்கள் நேரடியாக நான் முதலே சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் போய் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது சார். ஆனால் நம்ம பிரதிநிதிகள் மூலமாக நாம் கேள்விகள் கேட்கலாம். அதுக்கடுத்தது டெமோக்ரஸியினுடைய சிறப்பு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சமம், இங்கே எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாததும் நம்மளோட கையில் தான் சார் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தேர்தலில் போட்டியிடலாம், தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தலாம், அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம், நீங்கள் அமைப்புகளை உருவாக்கலாம், இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு அடுத்ததாக நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம இந்தியாவினுடைய மக்களாட்சி அல்லது மக்களாட்சியினுடைய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமைப்புகள் சார். ஒன்று நம்மளுடைய சட்டமன்றம், நாடாளுமன்றம். ரெண்டாவதாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ். அதுக்கடுத்தது மூன்றாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். சார், இந்த மூன்று அமைப்புகளும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இது இன்றைக்கு வலுவாக உள்ளது. ஸோ பாராளுமன்றத்தினுடைய பணி சட்டம் இயற்றுவது, அதே மாதிரி இந்த சட்டத்தை செயல்படுத்துவது, சட்டத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவோம். இந்த செயல்படுத்தப்பட்ட சட்டங்களை பாதுகாப்பது சரியாக பின்பற்றப்படுகின்றதா, எந்த ஒரு அமைப்பாக மீறுகின்றதா பார்க்கக்கூடியது நம்மளுடைய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். ஸோ இந்த மாதிரி சார் ஒரு பேலன்ஸ்டான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நம்ம அதுதான் சார் நம்மளுடைய இந்தியாவினுடைய சிறப்பும், நம்மளுடைய இந்திய மக்களாட்சியினுடைய சிறப்பு சார். அது ஒன்று.
ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் எத்தனையோ இருக்கு. இப்போ அந்த வகையில வந்து மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால் அப்படி எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் இருக்கு?
நல்ல கேள்வி சார். ஏன்னா நம்ம வெறும் சிறப்பு ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல் இஸ் வெல் அப்படின்வாங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா எதிர்காலத்துல எப்படிப்பட்ட சவால்கள், அல்லது இன்றைக்கு ஒரு சில சவால்கள் நாம் எதிர்கொண்டுதான் இருக்கிறது சார். நம்மளுடைய இந்திய மக்களாட்சியும் சரி, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு மக்களாட்சின்னு பார்க்கலாம், இந்தியான்னு பார்க்க வேண்டியது. பொதுவான மக்களாட்சியினுடைய சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சார், நம்பர் ஒன் முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்றைக்கு அரசாங்கம் அல்லது அரசு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கின்றார்களா என்பது வந்து சற்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த கரப்ஷன் சொல்லக்கூடியது அல்லது இந்த சட்டங்கள் என்பது சரிவர செயல்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு சவால் சார் நம்மளுடைய மக்களாட்சிக்கு. முதலே சொன்னா இது பொதுவா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களாட்சி பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை குறிப்பிட்டு இந்தியாவுக்கு நீங்க பார்க்க கூடாது, இன்றைக்கு பொதுவா இருக்கக்கூடிய சேலஞ்ச். நம்பர் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் கட்சிகளும் நம்மளுடைய மற்ற அமைப்புகளும் இந்த மக்களாட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சார், அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்தது மூணாவதா, அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்லயே மக்களுடைய பங்கேற்பு என்பது 55-56% தான் சார் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்து பார்த்தோம்னா, கிராமத்தில் 86-87% மக்கள் வாக்குச்சாவடிகள் செல்கின்றார்கள், வாக்குகளை செலுத்துகின்றார்கள். அதே சமயத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தல் சமயத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய சதவீதமானது 54-55% இருக்கின்றது. ஒரு சில தேர்தல்களில் 50%க்கும் குறைவாக இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட பல்கலைக்கழகத்தில், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. டாக்டரேட்டே முடிச்சிருக்காங்க சார் இந்த டாபிக்ல, பிஹெச்டி. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு ஏமாற்றம் அமைப்பு மேலே உருவாகிட்டு இருக்கு சார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச். என்னைக்கு வந்து பொதுமக்கள் தங்களுடைய நம்பிக்கை இழக்கின்றார்களோ நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசாங்கத்துக்கு நெருங்கி செல்வதோ அல்லது அரசாங்கத்தில் தங்களுடைய பங்கேற்புகளை மக்கள் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். இது வந்து மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில், லத்தீன் அமெரிக்க நாடுகள் அல்லது வளரும் நாடுகளில், பெரும்பான்மையான நாடுகளில் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிகள் தங்கள் குறிப்பிட்ட மக்களுக்காகவும் குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் அரசியல் கட்சி அப்படின்னா என்டையர் மக்களுக்காக தான் சார் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் நான் சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு அரசு கட்சிகள் செயல்பட ஆரம்பிப்பதும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதுக்கு அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இந்த அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு. நாடாளுமன்றம், நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், சுப்ரீம் கோர்ட். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று அமைப்புகளுமே இன்னைக்கு வலுவிழந்து விட்டது. அதுக்கு என்ன காரணம் என்றால், மற்ற அமைப்புகள் இந்த அமைப்பு மேல அதிகாரத்தை செலுத்துவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அது ஒரு பிரச்சனை. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அல்லது நம்ம பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் பார்க்கும்போது, நம்ம எவ்வளவோ ஃபார் பெட்டர் தான் மற்ற கண்ட்ரி, ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இன்னைக்கு வலுவிழந்து கொண்டிருக்கின்றது சார். இது ஒரு ஐந்தாவது. அதுக்கு அடுத்ததாக ஆறாவதா வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள், இதெல்லாம் சரியான செய்தியா என்பது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்றது கிடையாது. ஒரு அரசாங்கத்தை பத்தியோ கொள்கைகள் பத்தியோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகின்றது அப்படின்னா, இது வந்து சரியா தவறா என்று பார்ப்பதற்கு நமக்கு ஒன்னும் நேரம் இல்லை, ரெண்டாவது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நாலேஜும் இல்லை, புரிதல் கிடையாது சார், நேரம் இல்லை நமக்கு. இன்னைக்கு வரக்கூடிய போலி செய்திகள், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்காக வரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு டெமோக்ரஸிக்கு மிகப்பெரிய சவால். இப்போ அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு சார். அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, நீங்க மற்ற நாடுகளிலும் கூட தேர்தல் சமயத்தில் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல அவதூறுகளை செய்வது, இது சம்பந்தமான செய்திகள் வந்து டெமோக்ரஸிக்கு மிகப்பெரிய ஒரு சவால் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்னென்ன சார், இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல வந்து எவ்வளவோ வளர்ச்சி ஏற்பட்டாலும் இன்னைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. இப்போ நம்மளும் எவ்வளவு பரவாயில்ல சார், இந்தியா நீங்க ஆப்பிரிக்கா நாடுகளில் போனீங்க அப்படின்னா அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சென்றால், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளிலே பார்த்தோம்னா இந்த ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சார். நம்ம அதாவது முன்னேறியவர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவருடைய எண்ணிக்கை இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் சார் இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான சவால் இந்த மக்களாட்சின்னு பார்த்தோம்னா சார், முடிவுகள் என்பது சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டும். ஐயன் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்து செயல்பட வைப்பது ஒரு சிறப்பு சார். ஆனா இன்னைக்கு இந்த டெமோக்ரஸியினுடைய ஒரு பிளஸ் அஸ் வெல் அஸ் மைனஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு முடிவுகளுமே நம்மளால் உடனடியாக எடுக்க முடியல. ஏன்னா அந்த 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 சட்டமானது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும், எதிர்கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டு அது வாக்கெடுப்புக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் சார் நம்ம சட்டமாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு சார். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, என்னைக்கும் இல்லாமல் அல்லது எந்த நூற்றாண்டு இல்லாமல் இப்பொழுது பொதுமக்களுக்கிடையே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது சார். அதாவது மதம் சம்பந்தப்பட்ட, கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட, இன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. இது வந்து எங்க பாதிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மக்களாட்சி தான் சார் பாதிக்குது. அதுக்கு அடுத்தது பொதுமக்களுக்கு சரியான ஒரு அரசியல் அறிவியல் ஒரு விழிப்புணர்வு இல்லை சார். நான் இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நான் நேத்து கூட என் கிளாஸ்ல சொன்னேன், எங்க துறையில வந்து வந்த மாணவர்கிட்ட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ஒரு விழாவா நடத்துவோம் சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்ற மாணவர்கள் காட்டிலும் உங்களுக்கு அரசியல் மற்றும் அரசியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகம். இந்த புரிதல்கள் இல்லாததும் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமானது என்னன்னா, இந்த டெமோக்ரஸிக்கு ஒரு சேலஞ்ச். அதனால இந்த கான்வர்சேஷன் இப்ப நம்ம பேசுறதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, இதை கேட்கக்கூடிய பண்பலை நேர்களும் என்னன்னா, உலகத்தில் சார் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உலகத்தில் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெமோக்ரஸி விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து நம்மளுடைய பக்கத்து அண்டை நாடுல ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது செய்தித்தாள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரி நடக்காது. அது என்ன காரணம் என்றால், நீங்களும் நானும் இந்த மக்களாட்சியின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து ஒரு 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 நம்பிக்கை சார். அந்த நம்பிக்கை என்பது இழக்க கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த டெமோக்ரஸியினுடைய பெரிய சவால் என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வரக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு அல்லது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய நிறுவனங்கள், பொருளாதார நிறுவனங்கள், பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனி எல்லாம் வராங்க சார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா மட்டும் கிடையாது, எந்தெந்த நாட்டில் இவங்க போகின்றார்களோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதுக்காக தேர்தல் சமயத்திலும் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, எலெக்ஷன்லயும் வந்து கேண்டிடேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார், நேரடியாக நம்மளுடைய மக்களாட்சிக்கு சவால். ஆனா இறுதியாக என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நண்பர்களே, இது இந்த மக்களாட்சியை விட்டு விட்டோம் என்றால் வேறு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் கிடையாது. நாம் மீண்டும் மன்னராட்சிக்கு போக முடியாது, முடியாட்சிக்கு போக முடியாது, சர்வாதிகார ஆட்சிக்கு கண்டிப்பா நம்மளால போகவே முடியாது. அதனால வந்து இந்த நாளினுடைய சிறப்பம்சத்தை நாம் மறக்கக்கூடாது. இது ஒரு அருமையான நாள், நாம் மக்களாட்சி பத்தி தெரிந்து கொள்வதற்கும் இதனுடைய சிறப்பம்சத்தை தெரிந்து கொள்வதற்கும். இதோட மட்டும் நின்றுவிடக்கூடாது சார், நாம் எதிர்காலத்தில் இந்திய மக்களாட்சி செழிப்பாக வருவதற்கும் சிறப்பாக செயல்படுவதற்கும் நம்மளால் முடிந்த பங்களிப்பை நாம் கொடுக்க வேண்டும் சார். அதான் சார் என்னுடைய கன்க்ளூடிங் ரிமார்க் சார் இந்த கான்வர்சேஷன் உங்ககிட்ட.
சர்வதேச மக்களாட்சி தினமான இன்று அதோட சிறப்பம்சங்கள்லாம் சரி, நம்ம சந்திக்கக்கூடிய சவால்லாம் என்னென்ன இருக்கு, அது எந்த மாதிரி சமாளித்து நம் நாடு முன்னேறுவதற்கு மக்களும் இதில் வந்து சிறப்பாக செயல்பட்டால் நம் நாடு என்றென்றும் வல்லரசு நாடாக இருப்பதற்கு மிக முன்னணியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கும் அதை சார்ந்த மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நாம் பேசிய பல தலைப்புகளில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்ன சார், இது என்னுடைய சப்ஜெக்ட், என்னுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய சப்ஜெக்ட், ஸோ அது சம்பந்தமான ஒரு தினத்தை பற்றி உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மறுபடியும் சொல்றதுன்னா, இந்த தினம் இந்த மக்களாட்சி என்பதை நாம் கைவிடக்கூடாது. இது செழிப்பாக வருவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் வளர்வதற்கும் நம்மளால் முடிந்த அனைத்து பங்களிப்பை கொடுப்போம் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம் சார். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை மக்களாட்சியின் மகத்துவம் என்ற தலைப்பில் அருமையான பல தகவல்களை வழங்கிய முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கும், இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.